பிதாவே, எப்படியாய் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவரை பார்த்து நீ என் நேச குமாண்டு
சொன்னீங்க,
அப்படியே நாங்களும் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களில் உமக்கு நேசமான பிள்ளைகளாய் தகப்பனே, குமாரத்திகளாய் குமாரர்களாய் வாழ கர்த்தரங்களுக்கு கிருபை தர வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்படியான ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. முடியாவினால் எங்களை நடத்துங்க, எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு உணர்த்துங்க. உன் சித்தம் எங்கள் மத்தியில் செய்யப்படட்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே தேவடைய வசனத்துக்குள்ளே செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின தருபம் 4வது அதிகாரம், கமிட் மை பிளேஸ். எபேசியருக்கு எழுதின 4வது அதிகாரம் 11-14 வரைக்கும் நாம் வாசிக்கப்போம். 11-14 வரைக்கும் நாம் வாசிக்கப்போம்.
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு விசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை நேர்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய தூதும் வந்திக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார்.
தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படியாக இப்படி செய்திருக்கிறார். இந்த 11வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டபடி மேலும் நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமுறப்பட்டவர்களாகி அங்கே சொல்லப்படுகிறது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அதை கொஞ்சம் கவனிங்க. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். சோ இந்த வசனத்தை குறித்து நான் யோசித்த போது எனக்குள்ள வந்த காரியங்களை குறித்து தேவ பாதத்தில் தேவ ஆவியோட உதவியோடு உத்தாசையோடு இவங்களோடு பேசலாம் அன்றவர்களும் விரும்புகிறேன். பவுல் சபைக்கு எழுதும் பொழுது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும். அப்படியானால் அதை கவனிங்க, நாம் பூரண புருஷர் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்ப நாம் பூரண புருஷர் ஆக வேண்டுமாக இருந்தால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளரணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி என்ற தடி தலைப்பிலே இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கூட பகிர்ந்து கொள்ள சொல்லி வருகிறேன். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி பூரண புருஷராகும் வரைக்கும். அப்படியானால் ஒரு காரியம் நமக்குள்ளே தெளிவாகிறது என்ன தெரியுமோ, நாம் பூரண புருஷர் ஆக வேண்டுமாக இருந்தால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளர வேண்டி இருக்குது. நாம் வளர வேண்டி இருக்குது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்து தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை உபதேசங்களை கேட்டு கேட்டு தேவனுடைய வசனங்களை வாசித்து வாசித்து படித்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளர்ந்து பூரண புருஷர் ஆக வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருக்கிறது நம்மை குறித்து. ஆகவே நாம் பூரண புருஷர் ஆக வேண்டுமாக இருந்தால், பரிபூர்ணமான ஒரு வாழ்வுக்குள்ளே நாம் வர வேண்டுமாக இருந்தால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாகும். சோ இங்கே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி என்று சொல்லி எண்ணத்தை குறிப்பிடப்படுகிறது. இதை கொஞ்சம் கவனியுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்கள், மாமிசத்திலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாமிசத்தில் இருந்த நாட்களிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி என்று சொல்லணும். சோ இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எப்படி வாழ்ந்தார், எப்படி ஜீவித்தார் என்பதை குறித்து நாம் கவனித்து பார்த்து அவைகளிலே நம்முடைய கவனத்தை செலுத்தி அவைகளில் நம்முடைய இருதயத்தை ஈடுபாடு கொள்ள செய்தால்தான் நாம் கிறிஸ்துவை போல வாழ்ந்து வளர்ந்து பூரண புருஷர் ஆக வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் இந்த ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, ஐந்து விதமான ஊழியங்களை சபையிலே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து நம்முடைய கண்களை மூடு நாள் வரைக்கும் கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியை நோக்கி, முதிர்ச்சியை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். என்னோட கட்டத்தில் இயேசு சொல்லும் பொழுது தேறின எவனும் தன் குருவை போல இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னதை நாம் அறிவோமே. ஆகவே ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு 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 நாம் தேறி 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 நாம் குருவை போல மாற வேண்டும் என்பதை நம்மை குறித்த பிதாவின் சித்தமாக இருக்குது என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. இப்படியும் வைத்துக் கொண்டு ரோமர் 8:29 படி,
தம்முடைய குமாரன்,
நல்ல நல்ல கவனிக்க, தம்முடைய குமாரன்
அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேறானவராய் இருக்கும் பொருட்டு.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேறானவராக இருக்கும் பொருட்டு. இங்க ஒரு குறிப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. So you have to keep in your mind very deeply. This is out of the scripture. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மூத்த சகோதரர். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டிலே ஒரு சகோதரோடு நாம் எப்படி நாம் பழகிறோம், வாழ்கிறோம், எப்படி மதிக்கிறோம், எப்படி அன்பு பாராட்டுகிறோம். அப்ப இயேசு நம்ம எல்லாருக்கும் மூத்த சகோதரனாக இருக்கிறார். இது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. சோ படிங்க, படி.
எவைகளை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய காயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
சரி, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். நன்றாய் தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்க. நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் முன்குறித்திருக்கிறார். எண்ணத்துக்கு முன்குறித்திருக்கிறாரு, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு தேவன் நாம் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறார். அப்ப இந்த பூமியிலே ரட்சித்து சபையிலே ஆண்டோர் கொண்டு வந்து நம்மை வைத்திருக்கிறார். வைத்து தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய வசனத்தை நமக்கு போதிக்கிறார். போதிக்கிறார் எதற்கு? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம மாறி மாறி தேறி தேறி பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் சபையிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் சபை ஒரு நல்ல தொழிற்சாலை போல. அங்கே ஒரு தொழிலாளி ஒரு பொருளை எப்படி அவர் செய்து செப்பனிட்டு எடுக்கிறார் பாருங்க. அதுபோல தேவன் நம்மையும் எங்கேயோ இருந்த நம்மை, எப்படியோ வாழ்ந்த நம்மை தெரிந்தெடுத்து அழைத்து அபிஷேகித்து ஆவியை கொடுத்து தன்னுடைய சபையிலே கொடுத்து வைத்து வார்த்தைகளை அனுப்புகிறார், வசனத்தை போதிக்கிறார், உபதேசங்களை நமக்கு அனுப்புகிறார். அதற்கு ஐந்து விதமான ஊழியங்களையும் ஆண்டவர் சபையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 நம்முடைய மூத்த சகோதரனுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி ஜீவித்தார், எப்படி ஊழியம் செய்தார், எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார், இவைகள் எல்லாம் நாம் கவனித்து பார்த்து 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 நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பது பிதாவின் சித்தமும் நோக்கமாக இருக்கிறது. ஆகவேதான் எபேசியர் 4:14 திரும்ப இருக்கப்படி, நாம் இனி குழந்தைகளாயிராமல். அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்டு சபையிலே நாம் சேர்க்கப்படும் பொழுது நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. சத்ருவோட மைண்டை கெடுக்காதபடி யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் மைண்ட். நீங்க கேட்கறது தேவனுடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஆவியின் மூலமாக விதைக்கிறதுக்கு தயவுடையும் அனுபவம் நம்முடைய வாழ்விலே புது வாழ்வுக்கு ஒப்பிடப்படுகிறது. நாம் வாழ்ந்த பழைய வாழ்க்கை அல்ல, இனிமேல் கிறிஸ்துவோடு வாழப்போகிறோம், கிறிஸ்துவை போல வாழப்போகிறோம், கிறிஸ்துவை பின்பற்ற போகிறோம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கப் போகிறோம். இதற்காக பிதா நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதற்காக தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களாக மாசற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும் வேண்டி தேவ ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ள கேட்கட்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அறிமானவர்களே, ரட்சிக்கப்படும் பொழுது நாம் எல்லாம் குழந்தைகளாக இருக்கிறோம். ஆனால் நாட்கள் போக போக, காலங்கள் போக போக, வருஷங்கள் போக போக நாம் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த அளவுக்கு வளர வேண்டும், எந்த அளவுக்கு நாம் வளர வேண்டும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளரணும். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி, அதன் எல்லை என்ன, அதன் பட்டன் என்ன, அதன் ஒழுங்கு என்ன, கிறிஸ்து எப்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அந்த அளவுக்கு நானும் நீங்களும் வாழ வேண்டும், மாற வேண்டும், மறுரூபம் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தேவன் நமக்கு இன்னும் நாட்களை கூட கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்குள்ள வேலை முடிந்த போது பரலோகத்திலிருந்து அழைப்பு வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நாம என்ன சொல்லுவோம், நான் இன்னும் கொஞ்சம் தாறுமாறாக வாழ்ந்தா இந்த பூமியில இன்னும் கொஞ்சம் கூட நாள் வாழலாமே என்று நாம தப்ப அபிப்பிராயம் கொண்டார். அதையும் தேவன் அறிவாரே. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், ஆண்டவர் எண்ணங்கள் எல்லாம் தேவன் அறிவாரே. ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் போயிருக்கலாம், காலங்கள் போகலாம், ஆனா நாம எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளர்ந்திருக்கிறோம், நாம் தீறியிருக்கிறோம் என்பதை தேவன் அறிவார். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கவனித்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் வளர வேண்டும், என்னை போல மாற வேண்டும், இந்த பொல்லாத உலகத்தில் என்னை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். அவை நான் இதுவரை சொன்ன காரியத்தின் சாராம்சம் என்னவென்றால், கவனிங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அதுவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் பூரணத்துவம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆறாம் அதிகாரம் மத்தையும் பல பிரசங்கம், அந்த மகா பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிற ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல உபதேசங்களை சொல்லி தேவ வசனங்களை உபதேசித்த பிற்பாடு ஆண்டவர் இயேசு ஒரு வசனத்தை இடையில சொல்ல வந்தார். என்னவென்றால், உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் ஏறுங்கள் என்று இயேசு நமக்கு போதிச்சிருக்கிறார். ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறாரு. பரலோக அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேத புத்தகம் நம்முடைய கையிலே ஆண்டவர் அருளி இருக்கிறார். ஆகவே இவை அனைத்தையும் நாம் வைத்து கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சி, அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி, பூரணத்துவம், இதை நாம் நாடி தேடி கடந்து செல்வதாக இருப்போம். நமக்கு நேரம் குறைக்கப்படியால் நாம் சீக்கிரமாய் கடந்துவோம். சோ ஆகவே நாம் பூரண புருஷராக வேண்டுமாக இருந்தால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நம்ம வளர வேண்டும் என்று பார்த்துட்டோம். சோ அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தார், அவருடைய வளர்ச்சி என்ன, அவருடைய முதிர்ச்சி என்ன, அவருடைய பூரணத்துவம் என்ன என்பதை குறித்து நாம் கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. இன்னும் ஒரு குறிப்பை இங்கே சேர்த்து விட்டு கடந்து சொல்ற என்னவென்றால், இந்த உலகத்திலே நான் சொல்ல நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலே பரிபூர்ணமான வாழ்வு வாழ்ந்த ஒரே ஒரு நபர் என்றார் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு வாழ்ந்தார். இந்த உலகத்திலே உலக சரித்திரத்தை நாம் திருப்பி புரட்டி பார்க்கும் பொழுது எத்தனையோ மகான்கள் வந்திருக்கார்கள், எத்தனையோ அறிவாளிகள் தேசங்களை, தேசங்களிலே பலத்த காரியங்களை செய்த பெரிய தேச தலைவர்கள் எழும்பியிருக்கார்கள், எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்கார்கள், உண்மைதான். ஆனால் ஒருவராவது பரிபூர்ண வாழ்வு வாழ்ந்ததாக இந்த உலகத்தில் எவரையும் நீங்க பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது, சொல்லவும் முடியாது. ஒருவரும் அப்படி சொல்லவும் முடியாது, நான் இந்த உலகத்தில் ஒரு பரிபூர்ணமான வாழ்வு வாழ்ந்து நின்று எந்த நபரும் இதுவரை சொன்னதாக நான் கேள்விப்பட்டதும் இல்லை, சொல்லவும் முடியாது என்பதை நாம் அறிவோமே. ஆனால் உலகத்திலே பரிபூர்ணமான வாழ்வு வாழ்ந்த ஒரே ஒரு நபர் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இறைவனை நாம் ரட்சகராக கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்விலே கிடைத்த மகா பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்பட்டு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கிறிஸ்துவை நான் கவனித்து பார்த்து அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வளர்ச்சி என்ன, முதிர்ச்சி என்ன என்பதை குறித்து சத்தி நான் ஆராய்ந்து காலை ஒரு நாள் காலை எழும்பி உட்கார்ந்து என் படுக்கையில இருக்கிறேன். எனக்குள்ள வந்த எண்ணங்கள் அவைகளுக்கு வண்ண வண்ண வடிவம் கொடுக்க வரும் கத்தரிக்கு சித்தமாக கவனிங்க. கிட்டத்தட்ட 13 குறிப்புகளை எடுத்து வைத்திருக்கேன். நமக்கு இருக்கிற காலங்களின் நேரங்களில் நமக்கு போத வி ஹேவ் பின் கண்ட்ரோல் பை த டைம், நாம என்ன செய்யறது. ஆகவே நமக்கு இருக்கிற நேரத்துக்கு தகுதாக இந்த குறிப்புகளை கொஞ்சம் சிறந்தங்களை நாம பார்த்து நம்முடைய செய்தியின் சாராம்பம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளர்ந்து பூரண புருஷராகி பரலோக ராஜ்யத்தில் பரம தேவனை தரிசிக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 13 குறிப்புகளை நான் எடுத்திருக்கிறேன். இதுதான் முடிவான முடிவன் இல்லை, இன்னும் தேடி எடுக்கலாம், நீங்களும் தேடலாம் தொடரலாம், அது உங்களை பொறுத்தது. ஆகவே நான் இவ்வளவு 13 குறிக்கிறதுக்கு நேரம் போதாது என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கபடியால் முதலாவது அந்த 13 குறிப்புகளையும் வசன ஆதாரத்தோடு நான் சொல்லுறேன். முடிந்தவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிற்பாடு இருக்கிற நேரக்கு தக்கதாக ஒரு சில குறிப்புகளை பார்த்து நாம முடிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது. சோ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அவிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்கிற 13 காரியங்கள் நாம் வளரும்படிக்காக. நம்பர் 1, முதலாவது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் நானும் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லது கட்டளை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து மன்னித்தது போல நாம மன்னிக்கணும். என்ன கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற மன எண்ணங்கள் உணர்வுகளின் அடிப்படையில மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு தேவன் நமக்கு சொல்லல. நல்லா விளையாடு. கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். வசன ஆதாரம் கொலோசியர் 3:13 வசனத்தில் இதற்குரிய காரியத்தை நீங்க பார்க்கலாம். கொலோசியர் 3:13, கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மன்னிக்கணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு. நம்பர் 2, இரண்டாவது கிறிஸ்து சீஷர்களை கால்களை கழுவுற அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஆகவே நாமும் கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்த வேண்டும். கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்றபடி நாம் வளர்ந்து பூர்ண புருஷராக மாற முடியும். நம்பர் 3, மூணாவது கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அல்லது பிதா நியமித்ததை செய்து முடித்தது போல நாமும் பிதா நமக்கு நியமித்ததை செய்து முடிக்கணும். இரண்டாவது காரியத்துக்கு வசனத்தை சொல்ல விட்டு இல்லையா. சோ கிறிஸ்து சீடர்களை காலைகளை கழுவுறது யோவான் 13:4-5 வசனங்களை பார்க்க முடியும். யோவான் 13:4-5 வசனம். சோ மூன்றாவது குறிப்பு என்னவென்றால் கிறிஸ்து பிதா தனக்கு நியமித்ததை செய்து முடித்தது போல நாமும் நமக்கு பிதா நியமித்தவர்களை செய்து முடிக்கணும். சோ இதை நாம் யோவான் 17:4 பார்க்கிறோம். நான்காவது காரியம் கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் செபித்தது போல நாமும் செபிக்கணும். நாம் எல்லாரும் செபிக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனா கிறிஸ்து செபித்தது போல நாம செபிக்கணும். இதுக்கு பின்னணி இருக்குது, இதுக்கு நேரம் எடுத்து சொல்றதுக்கு முயற்சிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை நீங்கள் எபிரேயர் 5:7 வசனத்தில் பார்க்க முடியும். எபிரேயர் 5:7, கிறிஸ்து செபித்தது போல நாமும் செபிக்கணும். ஐந்தாவது குறிப்பு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல நாம ஊழியம் செய்யணும். நம்முடைய விருப்பப்படி நாம செய்கிற ஏராளம் காரியங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார், என்ன நாம் என்ன மனப்பான்மையோடு கட்டட ஊழியத்தை செய்கிறோம், நம்முடைய மனசால் இத்தனையும் தேவனும் அறிவார். ஆனா கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்தது போல நாமும் இந்த பூமியிலிருந்து ஊழியத்தை செய்யணும். அதற்கு ஆதாரம் லூக்கா 22:26. ஆறாவது குறிப்பு கிறிஸ்து சோதனையை ஜெயித்தது போல நாமும் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். சோதனை தன்னில் தானே பாவம் இல்லை, சோதனையில விழுகிறது தான் பாவம். ஆகவே இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல சோதனையில விழுந்ததான் நாம பார்க்க முடியாது, சோதனைகளை ஜெயித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவ போல சோதனை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அதற்கு வசன ஆதாரம் எபிரேயர் 4:15 வசனம். எபிரேயர் 4:15. ஏழாவது குறிப்பு என்னவென்றால் கிறிஸ்து தம்மை பின்பற்றுபவர்கள் மேல் அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும். இயேசு தன்னை பின்பற்றுபவர்கள் மேல் அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவர் ஒருவர் அன்பு கூறணும். வசன ஆதாரம் யோவான் 13:34 வசனம். எட்டாவது குறிப்பு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல நமக்கு முன்னோடியாய் வாழ்ந்த அவரை போல நாமும் இந்த பூமியில தூய்மையாக வாழ வேண்டும். அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு சில வேளையில சாத்தா நம்முடைய காதில் ஓதுவா. நான் இப்படி சொல்லும் பொழுது ஏசு இந்த உலகத்துல பரிசுத்தம் வாழ்ந்தது போல நீ வாழ முடியுமா, இந்த உபதேசத்தையெல்லாம் பெருசா கேட்காத, இதெல்லாம் சாத்தியம் மற்றதெல்லாம் சில வேளையில சத்துட நம்முடைய மைண்ட்ல விதைப்பான், இதெல்லாம் பாதாளத்திலிருந்து அனுப்பப்படுகிற வார்த்தைகள் என்று சத்தியத்தபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்கக்கூடியவர்களே, அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவர்களும் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்றது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை ஒன்பதாவது குறிப்பு, கிறிஸ்து பாடுகளை சகித்தது போல நாமும் பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாடுகளை சகித்தது போல நாமும் பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். வசன ஆதாரம் எபிரேயர் 12:2-3 எபிரேயர் 12:2-3. பத்தாவது குறிப்பு, கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோ நாமும் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமாக இருந்தால், தேவனுடைய பணியை செய்ய வேண்டுமாக இருந்தால், அவர் பணியை செய்து முடிக்க வேண்டுமாக இருந்தால், நாமும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதே போலதான் இயேசுவை பின்பற்றி அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தபடியால் தான் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இதற்கு வசன ஆதாரம் லூக்கா 4:1. பத்தாவது குறிப்பு, கிறிஸ்து பரிசுத்தாவை நிரம்புறது போல நாமும் பரிசுத்தாவை நிரம்பணும். சோ 11வது குறிப்பு, கிறிஸ்து நன்மை செய்தது போல நாமும் நன்மை செய்வதாக இருக்கணும். அதாவது கைமாறு கருதாமல் கிறிஸ்து நன்மை செய்தார். நன்மை நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்வதாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராகவும் சுட்டித் தெரிந்தாராம். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவு இயேசு கால்நடையாக நடந்து ஊழியம் செய்தார் சொல்லி சரித்திராச்சாரர்கள் சொல்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்து நன்மை செய்தது போல நாமும் நன்மை செய்யவும். வசன ஆதாரம் அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38. 12வது குறிப்பு, கிறிஸ்து கீழ்ப்படிந்து இருந்தது போல நாமும் கீழ்ப்படியணும். நாம் எல்லாரும் கீழ்ப்படுகிறோம், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கிறிஸ்து கீழ்ப்படிந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று பிதா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், கடைசி நிமிஷம் வரைக்கும் மறிக்கும் வரைக்கும் இயேசு பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். இதெல்லாம் நாம் படிக்கும் பொழுது அவருடைய மாதிரியையும் அவருடைய பரிபூர்ணத்தையும் அவருடைய நிறைவான வளர்ச்சியையும் நினைக்கும் பொழுது நாம் எங்கு நினைக்கிறோம், நாம் எப்படி வாழுகிறோம், நம்முடைய நிறைவு என்ன, நம்முடைய வளர்ச்சி என்ன, நாம் எந்த அளவுக்கு தேறியிருக்கிறோம் என்று நம்மையே நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. என்னையே நான் கேட்டு பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். கடைசி 13வது குறிப்பு என்னவென்றால், கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தினது போல வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தினது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்திலும் பிதாவை கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக இருப்போம். வசன ஆதாரம் பிலிப்பியர் 1:8. யோவான் 17:4. கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தது என்றதுக்கு வசன ஆதாரம் பிலிப்பியர் 1:8. கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துறதுக்கு வசன ஆதாரம் யோவான் 17:4. சரி, ஓரளவுக்கு சொல்ல முடிஞ்சிருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த நெட்டில் கேட்கிறவங்க நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரு நாளைக்கு விசிட் பண்றாங்க, அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைண்டாரு. காலம் குறுகி இருக்கிறது, கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தாய் நாம் கவனித்து பாடுபடிய காலம் இது. சரி, இப்ப என்ன கவனிங்க. சோ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி எதற்கு, நாம் பூரண புருஷராகும் வரைக்கும், பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும், இந்த உலகத்துல சபையில ஆண்டவர் நம்மை வைத்து தன்னுடைய வசனத்தினாலே நமக்கு போதித்து நமக்கு உணர்த்தி நம்மை கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு நேராக நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், சோதரப்படுவோம். சோ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சின்னு சொல்லும் பொழுது முதலாவது நாம் பார்த்த குறிப்பு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அந்த வசனத்திற்கு படியுங்கள். கொலோசியர் 3:13. படி,
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்.
திரும்ப ஒருவர் படிங்க, திரும்ப படி.
ஒருவரை ஒருவர் தாங்கி
ஒருவர் ஒருவரை தாங்கி
ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
கிறிஸ்து
உங்களுக்கு மன்னித்தது போல
ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வார்த்தை உலகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லப்படல, இந்த வார்த்தை எனக்கும் உனக்கும் சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிற சொல்லப்பட்ட வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நமக்கு நம் நாம் எவர் மேல குறைவு குற்றங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நாம் கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால், எவர் மேலாவது எனக்கு குறை குற்றங்கள் இருக்குமாக இருந்தால், கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நானும் மற்றவர்களுக்கு மன்னிக்க கடனாளியாக இருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கட்டுத்தந்த ஜெபத்தில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. நம் எல்லாருடைய வாழ்விலும் குறைவு இருக்கிறது, தவறு இருக்குது, பிழைகள் இருக்கிறது. தன் பிழைகளை உணரவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாம். எல்லாருடைய வாழ்விலும் குறைவு இருக்குது, பிழை இருக்குது, தவறு இருக்குது. நாம் அவ்வப்போது தேவோட வசனத்தை கேட்டு கேட்டு அல்லது படித்து படித்து வாசித்து வாசித்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் நமக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிற வளர்ச்சிக்காக முதிர்ச்சிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை மாட்டிக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் பிறப்பால ஒருவர் நல்லவர் இல்லையே. நாம் கெட்டவர்களாக இருந்தோம், ஏன் கேவலமானவர்களாக இருந்தோம், தாறுமாறாக நடந்தோம், மனம் போல ஜீவித்தோம், மனசும் மாமிசும் பெரும்பெரும்படி வாழ்ந்தோம். ஆனால் கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்களை கிருபியாக மன்னித்து, நம்முடைய பாவங்களை கிருபியாக மன்னித்து நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் மற்றவர்களை மன்னித்து அவளை ஏற்றுக்கொள்ள நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். மறுபக்கத்தில் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்காது போனால் பிதாவும் நம்முடைய தவறுகள் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று வேதம் இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை சேர்த்து நான் போதிக்கிறேன். இந்த மத்தியான வேளையில இங்கு இருந்து நீங்க புறப்பட்டு போறதுக்கு முன்பாக ஆண்டவுடைய வசனத்துக்கு சரணடைய வேண்டும் என்றும் சத்தியத்துக்கு வளைய வேண்டும் என்று சொல்லியும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தோடு நான் உங்களை சொல்கிறேன். எவரை குறித்து கசப்பு அல்லது வெறுப்பு அல்லது ஏதாவது குறைபாடு இருக்குமாக இருந்தால், கிறிஸ்து நமக்கு எந்த அளவுக்கு மன்னித்தார் என்பதை நினைத்து, அவர் எனக்கு மன்னித்தது போல நானும் மற்றவர்களை மன்னிக்க கடனாளியாக இருக்கிறேன், அவரிடத்தில் கட்டளை பெற்றிருக்கேன் என்பதை அறிந்து உணர்ந்து மற்றவர்களை நாம் மன்னித்து அவர்கள் தவறுகளை மறந்து விடுவோம். மற்றவர்களை மன்னிக்காமல் நம்முடைய இதய சிறைகளிலே அவர்களை போட்டு நாம் பூட்டி மாட்டி வைப்போமாக இருந்தால், நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாமல் தேவடர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது என்பது முடியாது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நான் யோசித்து பார்த்தேன் இந்த வசனத்தை குறித்து. என்ன தெரியுமோ, ஆண்டவர் இயேசு குற்றமற்றவர், பாவமற்றவர், பழுதற்றவர், பரிசுத்தமானவர். ஆனால் அநியாயமாக அவர் மேல குற்றம் சுமத்தி அவரை குற்றவாளியாக்கி கொலைக்கு கொண்டு போறார். அவரை சாட்டியால அடித்து 39 தடவைகள் வாரனால அடித்து அவருடைய முகுதுகை கிழிக்கும் போதெல்லாம் அவரிடத்தில் கண்ட குற்றம் என்ன, தவறு என்ன, பிழை என்ன, ஒன்றுமில்லை. ஆனா அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், முதுகு உளப்பட்ட நிலம் போல மாறினது. ஆனால் அவரிடத்தில் குற்றம் இல்லை, அவர் பாவம் செய்யல, அவருடைய வாயில வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஆனா பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், ஒப்பு கொடுத்தார், முகத்துல காரி துப்பினார், கண்ணத்துல அரைந்தார், தலையில குட்டினார், தலையில முள்முடி வைத்தார், சிலுவையில துடிக்க துடிக்க ஆணிகளால அரைந்தார். இப்படியெல்லாம் செய்து தூக்கி சிலுவையில மத்தியான வேளையிலே அந்த அகோர வெயிலிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். 6 மணி நேரம் எப்படி அந்த ஆணிகளிலே அவர் தொங்கினாரோ, அதை எப்படி தாங்கினாரோ, அது என்னால உணரவே முடியல. 6 மணி நேரம் 3 ஆணிகளிலே தொங்கி இருக்கிறார். அகோர வெயிலும் மத்தியில 2 கல்லர்கள் மத்தியில கல்லனை போல காட்சி அளிக்கிறார். செய்தது என்ன, ஒரு குற்றமும் இல்லாதவர், ஒரு பாவம் இல்லாதவர், தவறு செய்யாதவர், பரிபூர்ணமாக வாழ்ந்தவர், பரிசுத்தமாக ஜீவித்தவர், பழுதற்ற வாழ்வு வாழ்ந்த ஒரே ஒரு நபராக திகழ்ந்த போதும் அவரை அடித்து துப்பி குட்டி தூஷண வார்த்தைகளை சொல்லி சிறுவையில துடிக்க துடிக்க ஆணிகளால் அரைந்து தூக்கி மாட்டி வைத்திருக்கார். யோசித்து பார்க்கிறேன், அந்த வேளையிலும் அகோர வெயிலும் மத்தியிலும் தங்காத அந்த வேதனையின் மத்தியிலும் அவர் செய்த ஜெபம் என்ன, பிதாவே இவைகளுக்கு மன்னி. யோசித்து பார்க்கிறேன், இறக்கடிமான தேவனுடைய, இதுதான் தெய்வீகம் சொல்றேன். மன்னிக்கிறது தெய்வீகம், மன்னிக்க மறுக்கிறது பிசாசின் சுபாவம். ஒரு குற்றமும் மற்றவரை இவ்வளவாக அவர்கள் துன்பப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி சிறுவையில் அறைந்த போதும் ஜெபம் என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னி. வேதம் சொல்லுது அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அவரை வேதனைப்படுத்தி சிறுவையில மாட்டி கள்ளனை போல தொங்க வைத்திருக்கிற நேரத்தில் அவர் வாயிருந்து வந்த வார்த்தை தெரியுமோ? பிதாவே இவர்களை மன்னியும். இதுதான் தெய்வீகம். பாருங்க, உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு மன்னிக்க இல்லை, உயிரோடு இருக்கும் பொழுதே மன்னிச்சார். 3 நாட்கள் கூட ஆகையில் வியாழன் தொட்டு வெள்ளி வரைக்கும் பாடுகள். வெள்ளி அவரை சிறுவேலை அறைகிறார். இயேசு அவர்களை மன்னித்தார் சொல்ல பார்க்கிறோம். என்ன கடிமானவர்களே, நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு காலம் தாழ்த்தக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு காரணம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இப்படி நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுக்குள்ள சத்தம் ஒருவேளை ஓத முடியும், அவர் செய்தது இவருக்கு தெரியாது. பாஸ்டர் போதிக்கலாம், பாஸ்டர் உபதேசிக்கலாம், ஆனா இந்த வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் அவருக்கு தெரியாதோ? ஒருவேளை இன்னும் போய் சொல்லும், ஆண்டவர் அறிவேன், ஆண்டவர் அறிகிறபடியால் தான் உனக்கு சொல்லுகிறேன். Don't try to put any condition to forgive your brothers and sisters in Christ. If you want to follow Christ truly. எனக்கு சேதுதா, நம்முடைய வாழ்க்கையை பாதித்தவர்கள் உண்டு, நம்மை நோகடித்தவர்கள் உண்டு, நம்மை வெக்கப்படுத்தினவர்கள் உண்டு, நம்மை துக்கப்படுத்தினவர்கள் உண்டுதான். பாரு சிலுவையை பாரு, அவரை வேதனைப்படுத்தினார்களே, அவரை குற்றமே அற்றவரை இப்படியாக துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி சிலுவையில் அறைந்தவர்களை கொன்றவர்களையும் அவர் மன்னித்தாரே. நானும் அவரை போல நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால், பரலோகத்திலே அவரை நான் தரிசிக்க வேண்டுமாக இருந்தால், நானும் அவர் வாழ்ந்தது போல ஒரு நிறைவான வளர்ச்சிக்குள்ளே கடந்து போக வேண்டும், பூரண புருஷராக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்று தேவன் பிதா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கல்லவோ நம்மளை முன்குறித்திருக்கிறார். நம்மை முன்குறித்து ரட்சித்தது நோக்கம் என்ன? நம்மை முன்குறித்து அழைத்தது நோக்கம் என்ன? அதன் பின்னணி என்ன? நாமும் அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டுமே. திரும்ப சொல்லுகிறேன், நம்மை பாதித்தவர்கள் உண்டு, நம்மை வேதனைப்படுத்துறவங்க உண்டு. ஒருவேளை நம்மிடத்துல குற்றம் இல்லாமல் இருக்கலாம். இயேசுவிடத்துல என்ன குற்றம் இருந்தது? ஆனாலும் அவர் மன்னித்தாரு. ஆகவே கரிமானவர்களை மற்றவர்களை நாம மன்னிக்கிறதற்கு ஏதாவது காரணத்தை சொல்லி அவர்களை மன்னிக்காம நாம வைத்துக் கொண்டு ஆண்டவிடத்துல போய் நாம் ஆண்டவரே நாம செய்த தப்பிதங்களை ஆண்டவரே என்ன மன்னியும் என்று எப்படி கேட்க முடியும்? அப்படியான நான் ஒரு காரியம் சொல்றேன், இனிமேல் சாகும் வரைக்கும் உடைய வாழ்வியல ஒரு பாபம் நீ செய்ய மாட்டாய், ஒரு தப்பு செய்ய மாட்டாய், ஆண்டவுடைய மன்னிப்பு உனக்கு தேவையில்லை சொன்னார். மன்னிக்கிறத விட்டு நாம் சாகும் வரைக்கும் எத்தனையோ காரியங்களை தவறத்துக்கு இடம் இருக்கலாம். வேதம் சொல்றபடி நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். 3:1 நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்று வேதமே சொல்லுகிறது. உண்மைதான், நான் எத்தனை இடங்களிலே தவறுகிறேன், வார்த்தையிலும் செயலிலும் சிலவர்கள பின் நோக்கம் இல்லாமல் வார்த்தைகளிலும் செயலிலும் சில தவறுகளை செய்கிறோம். ஆனால் தேவன் அறிவு, ஆனாலும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நாம் கேட்கும் பொழுது மனதாரம் மன்னிக்கிற உள்ளம் அது ஆண்டவர் இயேசுடைய உள்ளம் இதயம் பாரு. ஆகவே அவருடைய பூரண அவரை போல நாம பூரண புருஷராக வேண்டுமாக இருந்தால் கிறிஸ்து மன்னித்தது போல நாம் மன்னிக்கணும். அது மாத்திரமில்ல, அவர்களை தன்னை கொன்றவர்களை மன்னித்தது ஒரு உதாரணம். மறுபக்கத்தில் நாம் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் உண்டா ரெண்டா? இதையெல்லாம் ஆண்டவர் மன்னித்தாரு. அதுக்கெல்லாம் ஆண்டவர் காரணம் காட்டி கொண்டிருந்தாரோ? நீ இப்படி செஞ்சா, நீ அப்படி செஞ்சா, நீ அப்படி பேசினாய், இப்படி பேசினாய், சத்தியத்தை அறிந்தும் இப்படி நடந்திருக்கிறாய், திரும்ப திரும்ப எல்லாம் இப்படி செஞ்சிருக்க, ஆகவே உனக்கு என்ன மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு யாருக்காவது இயேசு சொன்னாரோ? சொல்லையிலே. அப்படியானால் மற்றவர்களை நாம மன்னிக்காம இருக்கிறது எப்படி? அப்படி மன்னிக்காம இருந்து கொண்டு எப்படி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது? எப்படி நாம மன்றாடுகிறது? எப்படி ஆண்டவரை நாம ஆராதிக்கிறது? எப்படி ஆண்டவருடைய பணியை செய்கிறது? எப்படி ஆண்டவரை நெருங்கிறது? எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்கிறது? இதெல்லாம் நமக்கு கேள்வி இல்லையா? இயேசு சொல்றார், சத்தியத்தை அறிவிகள், சத்தியமுகளை நாம் விடுதலையாக வேண்டிய இடங்கள் உண்டு, நாம் விடுதலையாக வேண்டிய ஏரியாக்கள் உண்டு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல உங்களுக்கு யார் மேலும் ஏதாவது குறை இருந்தால், குற்றம் இருந்தால் அவர்களை மன்னியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுங்கள். அப்பொழுதுதான் கிறிஸ்து நிறைவான வளர்ச்சிக்கு நாம் கடந்து செல்ல முடியும். ஒருவேளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற உபதேசிக்கிற இந்த வார்த்தைகள் வருகிற நாட்களிலே இது உங்களுக்கு ஒரு அமில பரிசோதனையாக இருக்கலாம். யாருக்கு தெரியும், ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது, அதுல நீங்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவரோட இனி நமக்கு சரிபட்டு வராது. க்ளோஸ் த டோர், மூடு கதவு, இனி காரியம் சரிபட்டு வராது. ஆள விடு, விட்டா போகுது. But I believe in God, I worship the Lord, I will pray every day. So it's going on. Oh, I can do the ministry of God, it's going on. But கர்த்தர் நம்ம பற்றி என்ன நினைக்கிறாரு? அதான் போற வெள்ளிக்கிழமை சொன்னேன், என்ன தெரியுமா, நாம் நம்ம பற்றி நினைக்கிறோம். ஆனா நான் நம்ம பற்றி நினைக்கிறோம், நான் நல்லா இருக்கிறேன், நல்ல சுத்தமா இருக்கிறேன், நல்லா ஜபிக்கிறேன், நல்லா கொடுக்கிறேன், நல்லா உழைக்கிறேன், நல்லா ஒழிக்கிறேன். சோ ஆனா ஆண்டவர் நம்ம பத்தி என்ன நினைக்கிறாரு, அதை பத்தி நாம யோசிக்கிறது இல்லை. அப்ப நாம் ஆண்டவர் நம்ம பத்தி என்ன நினைக்கிறார் என்பதற்கு நாம நம்ம தாழ்த்தி ஆண்டவர் போய், ஆண்டவரே நீர் என்ன பத்தி என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும், என் தவறுகள் என்ன, என் பிழைகள் என்ன, எனக்கு உணர்த்துங்க, நான் திருந்த விரும்புகிறேன், மாற விரும்புகிறேன், மனம் திரும்ப விரும்புகிறேன், மறுமாக விரும்புகிறேன், தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்க ஆண்டவரே எனக்கு போதீங்க, உம்முடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன், டீச் மீ லார்ட், லெட் மீ நோ சம்திங் அபௌட் அவர்செல்ஃப். நாம் நம்ம குறித்து நினைக்கிறது வேறு, தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார். ஒருவேளை மற்றவர்களோட நம்ம பார்த்து இவர் நல்ல சிஸ்டர், இவர் நல்ல பிரதர், இவர் நல்ல ஊழியக்காரர், இவர் நல்ல பாஸ்டர், இவர் நல்ல போதர், அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வையுங்க. பட் கர்த்தர் நம்ம பார்த்து என்ன சொல்றாரு, வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகன் என்று நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியும். நீ என் நேச மகன், நேச மகன் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்ல முடியும். நீ செபிக்க முழங்கால் போடும் பொழுது, நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, நீ தேவனோடு உறவாடும் பொழுது, தேவனோடு பேசும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, உன்னை பார்த்து என்னை பார்த்து நீ என் நேச மகன் என்றும் நீ என் நேச மகன் என்றும் தேவன் சொல்லக்கூடுமா? அப்படி சொல்லக்கூடுமாக இருந்தால் நாம் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கடலாடிகளாக. ஆகவே காலம் தாழ்த்தாத, கண்டிஷனை போடாத, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு கண்டிஷன் போடாத, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு காலம் தாழ்த்தாத, மனதில் மற்றவர்களை மனச்சிறையில போட்டு போட்டு வைக்காத. நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், நீ காயப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உன் காயங்களை ஆற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிற, இதயம் நொறுங்குண்டவர்களை எல்லாம் தேர்த்துகிற கர்த்தர் அவர், காயப்பட்ட உள்ளங்களை காயங்களை கட்டுகிற நல்ல கீழியாத்தின் பிசின் தைலம் அவர். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகள், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது தேரனை தேட்டுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி முதிர்ச்சி பூரண புருஷன் பூரணத்துவம், அதற்கு கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மன்னிப்போம். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை போகணும். நம்பர் டூ, இரண்டாவது காரியம் நாம் பார்த்தது போல படிக யோவான் 13:4-5. சீக்கிரம் பாருங்க, யோவான் 13:4-5.
போஜனத்தை விட்டெழுந்து பத்திரங்களை கலக்கி வைத்து கீழே எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த கீழே நான் துடைக்கவும் தொடங்கினான்.
இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க, எனக்கு சில வசனங்களை யோசித்து எனக்கு என்னால அவர்களை அனுமானிக்க முடியறதில்லை. எனக்கு சில காரியங்களை உண்மையாகவே அனுமானிக்கிறது முடியுது என்று உன்போடைய முடி சொல்றேன். என்ன தெரியுமா, இயேசு இறைவன் தெய்வம், இப்ப என்ன செய்யறாரு, தன்னை பின்பற்றின சீசர்கள், இப்ப சீசர்கள் குருவிட காலை கழுவுறது ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை, ஆனா இங்கேயோ மறுபிரகாரமாக குரு சீசருடைய பாதங்களை கழுவுற அந்த நிலமெல்லாம் நடந்து அந்த இடமெல்லாம் திரிந்து அழுக்கடைந்து போகிருக்கிற சீசருடைய கால்களை, தலைய கழுவல்ல, முகத்தை கழுவல்ல, கால்களை கழுவுறார். அது எப்படி தெரியுமா, தான் உடுத்திருந்த மேல் வஸ்திரத்தை கலத்தி வைத்து விட்டு யூதர்கள் அப்படித்தானே உடுத்துவார்கள். என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டி கொண்டு தண்ணி வார்த்து சீசருடைய கால்களை கழுவ தொடங்கினார். அது அர்த்தம் என்ன தெரியுமோ, ஒரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டி கொண்டு கால்களை கழுவுறதுக்கு ஒரு பின்ன அடையாளம் என்ன தெரியுமோ, ஒரு அடிமை தான் அப்படி செய்வார். இதை குறித்து பிலிப்பில் நாம வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடிட பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லப்படும். தெய்வம் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக இறங்கி வந்து சாதாரண மனுஷர்கள் படிக்காத படிப்பறிவற்ற மீன் பிடிக்காரர்களாக இருந்த சாதாரண மனுஷனுடைய கால்களை கழுவுற அளவுக்கு எல்லாவற்றையும் பிதா தண்டத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து எழுந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறின அதே ஆண்டவர், அதே இறைவன், தேவனுக்கு சமமாக பிதாவுக்கு சமமாக இருந்தவர், தேவனாக இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருந்தவர் இப்பொழுது மகிமையை திறந்து அடிமை போல உலகத்தில் வந்து சீசகுடைய கால்களை கழுவுற அளவுக்கு, கிறிஸ்து சீசகுடைய கால்களை கழுவினது போல நாமும் கழுவணும். இப்ப கவனிங்க, கால்களை கழுவுறது நல்லது, நல்லது. ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமோ, கால்களை கழுவுறதுக்கு முதல் நம்முடைய மனம், நம்முடைய இதயம் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மை உள்ளதாக இருக்கணும். பெருமை உள்ள மனிதர்களும் பெருமை உள்ள இதயத்தோடும் மற்றவங்களுடைய கால்களை கழுவுறதுக்கு இடம் உண்டு. ஆனா இயேசுவோ தம்மை தாமே வறுமையாக்கி தாழ்மைப்படுத்தி அடிமை போல மற்றவருடைய கால்களை கழுவி இருக்கிறாரு. நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்க. அர்த்தம் என்ன? அவர் எப்படி தன்னை சாதாரண சீசர்களுக்கு, மீன்பிடிகாரர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி, இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிறவர்கள் தங்களை கீழே இருக்கோட மற்றவர்களோட அடையாளப்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனா இவரோ வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக இருந்தும் சாதாரண மனுஷங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி அவர்களோடு உண்டு, அவர்களோடு புசித்து, அவர்கள் டைனிங் டேபிள் உட்கார்ந்து அவர்களோடு பேசி அடாடாட. ஆகவேதான் பார்த்த பரிசே சொன்னா, ஓ இவர் பாவிகளின் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார்கள் எழுதப்பட்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் இயேசு சொன்னாரு, வியாதி உள்ளவனுக்கு வைத்தியம் தேவையுடைய சுகவாளிகள், பாவிகளை தேடி இயேசு இந்த உலகத்துக்கு வந்து. ஆகவேதான் நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்வுண்டாடு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். நம்முடைய இருதய சிந்தை எப்படி இருக்கிறது? இப்ப தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாம என்ன நினைக்கிறோம்? நமக்கு பக்கத்துல இருக்கிறவர்களை நம்மோட ஒப்பிட்டு பார்த்து நாம என்ன நினைக்கிறோம்? இங்க பாருங்க, ஆலயத்துல நடக்கிற ஒரு காரியம், இங்க இல்ல நடந்த ஒரு சம்பவம் வேதத்துல பாக்குறோம். ரெண்டு பேர் ஆலயத்துக்கு வராங்க, ஒருத்தன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன், தெரியுமில்லையோ? அந்த ரெண்டு பேரும் ஆலயத்துல ஜெபம் பண்றாங்க ஸ்தோத்திரம். ஆலயத்துல நிக்கும் பொழுதும், அது மாத்திரமல்ல ஆண்டவருக்கு முன்பாக நிக்கும் பொழுதும், அது மாத்திரமல்ல ஜெபம் பண்ணும் பொழுதும் அவனுக்குள்ள இருந்த பெருமை பாருங்க. என்ன சொல்றான்? அவனை போல நான் இல்லாதபடியான உபகி ஸ்தோத்திரம். அந்த கொஞ்ச நிமிஷத்து நேரத்துக்குள்ள அந்த ஆயக்காரனோட தன்னை ஒப்பிட்டு பார்த்து அட்டா இவன் பாக்கிறேன், என்ன உசத்தி என்ன தெரியுமோ, நான் ஒழுங்கா தசவான் கொடுக்கிறேன், ஒழுங்கா காணிக்க கொடுக்கிறேன், நான் களைபிடிக்கல, நான் கொள்ளையடிக்கல, நான் விபசாரம் செய்யல, கொலை செய்யல, ஆகவே நான் ரொம்ப உசத்தி. திரும்பி பார்த்தா பக்கத்துல ஆயக்கா, இவன் என்ன? சி, மனசுல மற்றவர்களை குறித்து நாம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், மற்றவர்களை எந்த அளவுக்கு நம்முடைய மனதுல மதிக்கிறோம். சிலர் பணத்தின் அடிப்பில மற்றவர்களை மதிக்கிறார்கள், சிலர் படிப்பின் அடிப்பில மற்றவர்களை மதிக்கிறார்கள், சிலர் திறமைகளின் அடிப்படையில மற்றவர்களை மதிக்கிறார்கள், அல்லது சில பேர் செல்வங்கள் செல்வாக்கின் அடிப்படையில் மற்றவர்களை மதிக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் இயேசுவோ மனுஷனை மனுஷனாக மதிக்கிறாரு. பாவிகளாக இருந்த போதும் ஏற்றுக்கொண்டாரு, பாவிகளாக இருந்த போதும் அவர்களோடு உட்கார்ந்து பேசி இருக்கிறாரு. ஆனா நாமோ அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு, அவருடைய புண்ணியத்தால ரட்சிக்கப்பட்டு, அவரை பின்பற்றுகிற நாமோ மற்றவர்களோடு சில நேரத்துல நம்ம ஒப்பிட்டு பார்த்து மற்றவங்க நம்ம அண்டமைன் பண்றோம் இல்லையா? தாழ்வாக நினைக்கிறோம், சாரி, சில நேரங்களில் தரக்குறைவாகவும் நினைக்கிறோம். ஆண்டவன் நம்முடைய உள்ளங்களை, உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கு. எந்த அளவுக்கு மற்றவர்களை நாம மதிக்கிறோம், எந்த அளவுக்கு மற்றவர்களை நம்முடைய இதயத்தில நாம் ஏற்றுக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு மற்றவர்களை நாம் நம்முடைய உள்ளத்தால அசட்டை பண்ணாம இருக்கிறோம், மற்றவர்களை நாம் அங்கீகரிக்கிறோமா, மற்றபடி நாம் அக்செப்ட் பண்ண, என்னை ஏற்றுக்கொண்ட இயேசு அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, என்ன என் பாவத்தை மன்னித்த இயேசு அவர்கள் பாவங்களையும் மன்னித்திருக்கிறாரு, என்னை பரலோகத்துக்கு அழைத்திருக்க தெய்வம் அவனையும் பரலோகத்தில் அழைத்திருக்கிறாரு, நாம் எல்லாரும் பரலோகத்தில் ஒன்றாகத்தான் இருக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி அதுவே ஆவிக்குரிய முதிர்ச்சி, அதுதான் பூரண புருஷன், கிறிஸ்துவை போன்ற வளர்ச்சிக்கு வரும்பொழுதுதான் நாம் பூர்ண புருஷராக, அதுல இனி இனியும் குழந்தைகளாக இராதபடி நம்ம வளர்ந்து தலையாகி கிறிஸ்துவை பற்றிக் கொள்வோம் என்று வசனம் சொல்லி முடியும். யாரு சபையில் இருக்கு நமக்குள்ளே ஒரு மெய்யாத தாழ்வு. நீ மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நம்ம எல்லோரும் கிறிஸ்துவ ஞாசனத்துக்கு முன்பாக நிக்கணுமே அப்படின்னு ரோம நிருபத்துல வாசிக்கிறோம். நம்ம ஒருபோல கொலை செய்யறதில்ல, கொள்ளை அடிக்கிறது, விபச்சாரம் செய்யறதில்ல, அல்லது கூடாக என்ன செய்ய மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறோம். இந்த வசனத்தை சொல்லிவிட்டு நாம் எல்லாரும் கிறிஸ்துவ ஞாசனத்துக்கு முன்பாக நிக்கணுமே என்ற கருமார் தேவன பிள்ளைகள் இவைகளெல்லாம் நாம் கை கொண்டார். சபையே ஒரு குட்டி பரலவும் போல இருக்கும் இல்லையா? கிறிஸ்து சீதைகளுடைய கால்களை கழுவுற அளவுக்கு தன்னை தாழ்த்தின என்ன நான் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்த்துறதுக்கு என் பாத்திரம் எடை அறிவோ எடை ஆற்றலோ எடை படவோ என்ற படிப்போ மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யவும் மற்றவர்களை மதிக்கவும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு தடையாக இருந்திருக்கூடாது. இவையெல்லாம் நான் பறிக்கும் பொழுது என்னோட கூட வரப்போறது இல்லையே. போல் எல்லாம் போல் கிறிஸ்து சீதைகளுடைய கால்களை கழுவுற அளவுக்கு நம்மை நாம் தாழ்த்தும் பூரண புருஷராகும்படி கற்பதாபத்தி குறிப்படி யோவான் 17 அதிகாரம் 4 வசனம் சீக்கிரம் யோவான் 17 அதிகாரம் 4 வசனம்
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த விதியையே செய்து முடித்தேன்.
திருப்பருகப்படி
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்.
எங்க மகிமைப்படுத்தினாரா? எங்க மகிமைப்படுத்தி இருக்கிறாரு? பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே பிதாவை மகிமைப்படுத்தினார். இப்ப என்ன கவனிங்க, எப்படி மகிமைப்படுத்தினார் அது முக்கியம். அடுத்த தொடர்ந்து படிங்க,
நியமித்த கிரியை செய்து முடித்தேன்.
ஆகவே உங்க மகிமைப்படுத்தின இப்படி வசனத்தை சேர்த்து பாருங்க படி. பூமியிலே நீர் எனக்கு நியமித்த காரியங்கள் ஊழியங்களை நான் செய்து முடித்தேன், ஆகவே பூமியிலே உண்மை மகிமைப்படுத்தினேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐ டெல் யூ பீப்பிள், என்னை சேர்ந்து யாரெல்லாம் தேவன் தனக்கு நியமித்தவைகளை பூமியில செய்து முடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் பூமியிலே தேவனை பிதாவை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்தோ பரிதாபம், இன்றைக்கு அநேகர் பிதா நியமித்த கிரியைகளை காரியங்களை ஊழியங்களை செய்யாமல் இடைநடுவிலே நிறுத்திக் கொள்கிறார்கள். மனுஷ கோபங்களுக்கு இடம் கொடுத்து, மற்றவர்களை இருக்கிற குறைகளுக்கு இடம் கொடுத்து, மற்றவருடைய தவறுகளுக்கு இடம் கொடுத்து, தவறான ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்து, பிதா அவர்களுக்கு நியமித்தவர்களை செய்யாதபடி மனசும் மாமிசத்துக்கும் அடிபணிந்து அவர்களை பிதா நியமித்தவர்களை செய்யாதபடி இடை நிறுத்திக் கொள்கிறார்கள். என்ன கேளுங்க, வருஷப்படுத்தி சொல்லுவாருங்க. எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன், எத்தனை பேருக்கு புத்தி சொல்லிட்டு கர்த்தர் அறிவார், உன் ஊழியத்தை நிறைவேற்றப்பா, உன்னை அழைத்த அழைப்பை நிறைவேற்று, அதையெல்லாம் பார்க்காத, இதையெல்லாம் பார்க்காத, உன்னை அழைத்த தேவோட காரியத்தை நிறைவேற்ற எத்தனை பேருக்கு நான் புத்தி சொல்லிருக்கேன். கடலுக்கு முன்பாக சொல்றது இதை நினைக்கும் போது நான் படிக்கும் பொழுது நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் நம்மை நீ அழைத்திருக்கிறாரு, நம்மை அழைத்திருக்கிறாரு, நம்மை அபிஷேகித்திருக்கிறாரு. என்னவென்றால் நமக்கு பிதா நியமித்த கிரியைகள் செய்யுங்கள், ஊழியங்கள் அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்றணும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த 33.5 ஆண்டுகளின் நிறைவு என்ன, மொத்த சாராம்சம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் ஒரு ரத்தின சுருக்கமாக முடிக்க வேண்டும் சொன்னார். இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு நியமித்தவைகளை செய்து முடித்தார். இன் அதர் வேர்ட்ஸ், இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக கச்சிதமாக செய்து முடித்தார். வினகவனிங்க, எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்திலாவது இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து, ஓ ஐ ஆம் சாரி ஃபாதர், பிதாவே நான் வருந்துகிறேன், ஏனென்றால் இந்த காரியத்தை நான் சரியா செய்யாவிட்டேன், அல்லது பிதாவே ஐ ஆம் சாரி, என்ன தெரியுமோ, இத நான் கொஞ்சம் பிள்ளையா செஞ்சுட்டேன், அல்லது அதை சரியா செய்யப்பட்டேன், அல்லது இதை சரியா செய்யாவிட்டேன். இப்படி எங்கேயாவது இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஐ ஆம் சாரி ஃபாதர், நான் வருந்தேன் பிதாவே, எங்கேயாவது இயேசு சொல்லியிருக்காரோ? இதைத்தான் நான் சொல்லுகிறேன். பரிபூர்ணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பாரு, எந்த இடத்திலாவது ஆண்டவர் தான் தவறாக நடந்துவிட்டேன், தவறாக பேசிட்டேன்னு சொல்லி எங்கேயாவது பிதாவை நோக்கி மனம் வருந்துறதை ரீக்ரேட் பண்றதை நீங்களும் நான் பார்க்கவே முடியாது. பிகாஸ் அவர் பரிபூர்ணமாக இந்த உலகத்தில் அப்படிதான் யோவான் எழுதுறார் முதலாம் அதிகாரத்துல. அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூரணத்தினால் கிருபை மேல கிருபை பெற்றிருக்கான். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பழுவெட்ட பரிபூரண வாழ்க்கையினால் நீயும் நானும் கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபை பரலோகத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வல்லமுள்ளதா இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைட்டாரு. ஸ்தோத்திரம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சி என்றால் என்ன? பிதா, நான் சொல்றதை கேளுங்கம்மா, சொல்றதை கேளு, தூங்காத, கொஞ்சம் கேளு, சொல்றதை கேளு, சொல்றதை கேளு. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி என்றால், பூரண புருஷராக வேண்டும் என்றால், நீங்களும் நானும் எனக்கும் உனக்கென்று பிதாவினாலே நியமிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட காரியங்களை, கிரியைகளை, செயல்களை செய்து வடிகள். So we have to pay the price. Whatever anything can happen in my life doesn't matter. I speak the truth. சத்தியத்தை பேசுகிறேன். பிதா எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து இதற்காகத்தான் நான் வாழணும். இதற்காகத்தான் நான் வாழ, இயேசு அதற்காகத்தான் வாழ்ந்தாரு. நிமிடத்துக்கு நிமிடம் இயேசு பிதா தனக்கு நியமித்தங்களை செய்து முடித்தார். நிமிடத்துக்கு நிமிடம் இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். நாம கிறிஸ்துவை போல பூரண புருஷராக வேண்டுமாக இருந்தால், நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால், பரலோக நம்மை ஏற்றுக்கொள்ள பரிசுத்த பிதாவை தரிசிக்க லட்சண்டுமே நீயும் நானும் பிதா நமக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடியும். இதோ பரிதாபம். இந்த சத்தியங்களை உணராமலோ அறியாமலோ அல்லது அறிந்தும் ஆணவத்தினாலோ அநேகர் பிதா தங்களுக்கு நியமித்த கிரியைகளை செய்யாம இடநெறிவில் ஸ்தம்பிதம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன சபை சரியில்லை உங்களுக்கு தெரியுமோ? பாஸ்டர் சரியில்லை உங்களுக்கு தெரியுமோ? அங்க பக்கத்தில் இருக்கவர் என்ன கொடுத்த பிரச்சனை தெரியுமோ? இப்படி அநேக காரியங்களை அடுகிட்டே போவாங்க. நான் சொல்றத கேளுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை என்ன போல ஒரு ஊழியக்காலுக்கு சொல்லலாம், விடலாம், கணக்கு கணக்கு விடலாம். ஆனா அந்த விடத்துல கணக்கு விடையில கணக்கு ஒப்பு கொடுப்பேன். எனக்கு சேர்ந்துதான் என்னுடைய ஊழிய பாதையில நான் கண்ணீர் விட்டு கதறி ஆண்டவரே இந்த ஊழியத்தை என்னை விட்டு எடுத்து விடுவோம் சொல்லி நான் கண்ணீர் விட்டு அன்னத்திலும் மன்றாடின நாட்கள் உண்டு என்று உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு பிற்பாடு எந்த மகன் ஒரு போதகராக வரணும் என்று நினைக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஊழியத்தில் போயிட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அவனை அப்படி அழைத்து அதுக்கு நான் தடையும் இல்லை. அதை நான் சொல்றேன் கேளு. So we have to pay the price. நாம் அதற்குரிய கிரயத்தை செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு எத்தனை வேதனைகளை சகித்திருக்கிறார், சோதனைகளை தாண்டி இருக்கிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் பட்ட பாடுகளும் அவர் செலுத்தின கிரயங்களையும் கணக்கிட்டு பார்த்தால் அந்தோ இன்றைக்கு நீங்களும் நானும் படுகிற பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் புஷ்ஷன்னு போயிருப்பாருங்க. நான் சொல்றேன், தன் முதிர் வயதிலே விசுவாசத்தில் உத்தம குமாரனா இருந்த திமோத்தியை பார்த்து அப்போ சொன்னாரு, என் குமாரனாகிய திமோத்தியே ஊழியத்தை நிறைவேற்றார். பிதா உனக்கு நியமித்த கிரியைகளை செய்தபடியப்பா, இடையில விட்டுறாது, நடுவில் விட்டுறாது, அதற்கு சில காரணங்களை அடுக்காது. அதுல தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உனக்கு தேவன் தந்த பொறுப்பை நிறைவேற்று, உனக்கு தேவன் தந்த கிரியைகளை செய்து முடி, உனக்கு தேவன் தந்த ஊழியத்தை நிறைவேற்று. என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும், என்ன நடக்காவிட்டாலும், யார் நம்பினாலும், யார் நம்பாமல் போனாலும், ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியத்தை, அவர் எனக்கு தந்த பொறுப்பை, அவர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடிக்கணும். பல நேரத்தில் நமக்கு அது இலகுவாகனது இல்லை. பிதாவின் சித்தத்தை செய்யறது நமக்கு இலகுவாக இல்லை. ஆகவேதானே இயேசுவே சொன்னாரு, பிதாவே கொடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும். பிகாஸ் இட் இஸ் சோ வெயிட், மிகவும் பாரமாக இருக்கிறது, என்னால இந்த பாத்திரம் கசப்பாக இருக்கிறது, என்னால இதை தாங்க முடியலப்பா. பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை சிறுவ மரணம் என்னை விட்டு பிதாவை சித்தமான எடுத்து போடுங்க என்று ஆண்டவர் இயேசு பிதாவிடத்தில் மண்டாடினது உண்மை. ஆனா அவருடைய இருதயத்தின் நோக்கம் எல்லாம் பிதாவை சித்தம். பாத்திரம் கசப்பாக இருந்தாலும் கொடுக்கிறவர் பிதா அல்லவோ? ஊழிய கடினமாக இருந்தால் கொடுத்தவர் பிதா அல்லவோ? என்னை நம்பியல்லவோ கொடுத்த உண்மை இல்லவோ என்று எண்ணி அல்லவோ? ஆகவே எப்பாடுபட்டாலும், என்ன வேதனைப்பட்டாலும், துன்பப்பட்டாலும் அவர் என்னை நம்பி கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றணும் பாரு. அப்படிதான் நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரே உன் எஜமான சந்தோஷத்துல வந்து பரவேசி அப்படின்னு சொல்லுவார். இதை கர்மர் தேவோட பிள்ளை, கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சி, பூரண புருஷராக இயேசு எப்படியாய் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அப்போ சில பவுல பாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், கச்சிக்கிற சிங்கம் போல வாயிலிருந்து வந்த வார்த்தையில கடைசியில் இப்பொழுதே பாடபடியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் மரணம் சமீபித்து விட்டது, கத்தருக்காக வரிக்கிற நாட் சமீபித்து விட்டது சொல்றார். என்ன நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்துக்காக எனக்கு தேவன் நியமித்த ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன். என்னே பரிபூர்ணமான வாழ்வு, என்னே பரிபூர்ணமான வார்த்தை. யோசித்து அவன் அப்போஸ்தலன் பவுல் பிதாவுக்கு நியமித்ததை செய்து முடிக்கிறதுக்கு அவன் பட்ட பாடுகளும் செலுத்தின கிரயமும் வேதத்துல வாசிக்கும் பொழுது அப்பாடா, இன்றைக்கு நாம் ஊழியத்துல படுகிற பாடுகள் அனுபவிக்கிற வேதனைகள் பெரிய காரியங்களை செய்ய விருப்பம், அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவருக்கு பாடுகள் போடுறது இல்லோ, அப்படியானால் பாடுகள் இல்லாமல், வேதனைகள் இல்லாமல், நிந்தைகள் அவமானங்கள் இல்லாமல் நாம் பெரிய காரியங்களை செய்ய, இதெல்லாம் சரிப்பட்டு வராத காரியம். ஒருவேளை உலக காரியங்களை அப்படி செஞ்சுட்டு போகல, ஆனா உன்னதமான தேவட பணி அப்படி அல்ல. இது சத்தியத்தை இது ஒரு குறிப்பு பார்த்து முடிக்குமே, நேரம் ஐந்தாவது, கிறிஸ்து ஊழியம் செய்தது போல
உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும், தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது.
உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது.
உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும்,
பெரியவன் சிறியவனை போலவும்,
தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ,
பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவரோ
எவன் பெரியவன்?
எவன் பெரியவன்? இயேசு கேட்கிறார் ஒரு கேள்வி. அப்பத்துல பாத்தி வாங்கப்பா, ஏன் இந்த காரியம் சொன்ன தெரியுமோ? எங்களுக்குள்ள யார் பெரியவனோட பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, தோத்திரம் அது வேற. இப்படிப்பட்ட சீசைகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வாப்பா யார் பெரியவன்? பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்யறவனோ? அப்படி இருந்து படிக்கங்க,
பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும்,
அப்படி இருந்தும்
நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன்.
எனக்கு அந்த வசனத்தை தான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்கள் நடுவிலே நான் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தையில பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ யார் பெரியவன்? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல. ஒரு ஊழியக்காரனுக்கு பணிவிடைக்காரனுடைய ஆவி இருக்கணும் பாருங்க, அந்த பக்குவம் இருக்கணும். இது ஒரு மெய்யான தாழ்மைக்கு அடையாளம். எது இயேசு இந்த உலகத்தில் எப்படி இருந்தாரோ பணிவிடைக்காரனை போல இருந்திருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சிக்கு நாம் முதிர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால், பூரண புருஷனாக வேண்டுமாக இருந்தால், நாமும் கிறிஸ்துவை போல பணிவிடைக்காரராக இருக்க, பணிவிடைக்காரர்கள் போல இருக்கணும். நீங்க ஆவிக்குரிய அதிகாரங்கள் உண்டு என்பது மறுப்பதற்கு இல்லை. இதை குறித்து பேசலாம், நேரம் கூட இருக்குல்ல. கவனிங்க, ஆவிக்குரிய அதிகாரங்கள் மறுக்கிறதுக்கு இல்லை. சபையிலே ஆவிக்குரிய அதிகாரங்கள் உண்டு. இந்த உலகத்தில் உலக பிரகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, உலகத்தில் நீங்க எந்த ஒரு 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 ஸ்தாபனத்தை எடுத்தாலும், எந்த ஒரு ஒரு இயக்கத்தை எடுத்தாலும், எந்த ஒரு ஒரு குழுவை எடுத்தாலும், எல்லாவற்றுக்கும் சில அதிகாரங்கள் உண்டு. நான் சொல்ற கேளுங்க, அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு இயக்கத்தையும் இயக்கவே முடியாது. இதை நீங்க மனதில் வச்சுக்கணும். அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு இயக்கங்களையும் இயக்கவே முடியாது. சோ அதை போலவே தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சபைக்கும் அதிகாரங்கள் உண்டு என்பதை மறுக்கிறதுக்கு இல்லை. இப்ப நான் நீங்க ஆவிக்குரிய அதிகாரங்கள் குறித்து பேச வரல. ஆனால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது என்பதை சொல்ல வருகிறேன். எனக்கும் சேர்த்து, எனக்கு ஒரு ஊழிய பொறுப்பு இருக்குது, உங்களுக்கும் பலருக்கும் ஊழிய பொறுப்புகள் இருக்கலாம். அதற்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அது தேவன் நமக்கு கொடுத்தது. அது நாம் நம்முடைய பிறப்பால நாம கொண்டு வந்த சொத்து அல்ல. தேவன் நமக்கு மனமுறங்கி நமக்கு கொடுத்த இரக்கம் கிருபை. அவருடைய பணியை நாம செய்யறது. ராஜாதி ராஜாவுடைய வேலை பக்கிங்காம் பல சில வேலை செய்யறவர்களுக்கு இல்லாத பெரிய பாக்கியம். நமக்கு அவர் வீட்டில வேலை செய்கிற பணி செய்கிற ஊழிய செய்கிற பெரிய பாக்கியம். வெள்ள மாளிகையில ஊழிய செய்யறவர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதை விட தேவனுடைய வீட்டிலே ஊழிய செய்யறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எனக்கு அறிமானவர்களே, ஆவிக்குரிய அதிகாரம் நமக்கு உண்டுதான். பொறுப்புகள் இருக்கும் பொழுது அதிகாரம் உண்டுதான். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னவென்றால், சத்தியத்தின்படி நான் கற்றுக்கொண்டதும் கற்றுக் கொடுக்க விரும்புறதும் என்னவென்றால், நான் கற்றுக்கொண்டதும் கை கொள்ள விரும்புறதும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதும் என்னவென்றால், ஆவிக்குரிய அதிகாரங்களை நாம துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்படும். இஸ் த கிங் ஆஃப் கிங் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். இஸ் த கிங் ஆஃப் கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட், யூனிவர்சல் கிங். ஒரு குறிப்பிட்ட சாம்ராஜ்யத்துக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு அல்ல, என பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா. ஆகவே கரத்துடனே அவரை போட்டி பாடுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 47 சங்கீதம். எனக்கு அறிமுக தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் இருந்தும் எந்த இடத்திலும் தன் அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகம் செய்யலப்பார். நாமும் கிறிஸ்துவை போல பூரண வளர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால் நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணணும். நமக்கு இருக்கிற பொறுப்பு அதிகாரத்தை வச்சு மற்றவர்களை நம்ம அண்டர்மைன் பண்ணக்கூடாது. தவறுகளை நாம் சுட்டிக்காட்டுறதுக்கு இடம் இருக்குது. அந்த அதிகாரத்தை நாம பயன்படுத்தாம இருக்கணும். எனக்கு சேர்த்துதான் நான் பிரசங்கம். இதற்காகத்தான் ஒரு காரியத்தை கதைக்கிறதுக்கு ஒரு தடவை இல்ல பல தடவை நான் யோசிக்கிறேன். ஆகவேதான் சொன்னேன், பாஸ்டர் என்ன சில பேர் சொல்றாங்க இல்லையா, பாஸ்டர் போய் சொன்னா என்ன சொல்லுவாரு, பாப்போம் ஜெயமனு கர்த்தர் பார்த்து கூட அப்படிதான். எனக்கு அதுதான் தெரியும், எனக்கு மேல எனக்கு தெரியாது அல்லது கண்மூடித்தனமாக கண்ட வார்த்தைகளை பேசுறதுக்கு எனக்கு தெரியாம இல்ல, தெரியாமலும் இல்லை. அல்லது உடனே உடனே கூப்பிட்டு எல்லாவற்றையும் வெட்டி தட்டத்துக்கு எனக்கு தெரியாம இல்ல. ஆனா ஏசு எனக்கு அப்படி கற்று தர இல்லை, நான் அப்படியானவரை பின்பற்றவும் இல்லை. மறந்துடுது. ஆவிக்குரிய அதிகாரங்கள் நமக்கு இருக்கலாம், ஸ்தோத்திரம். ஆனா அதை நாம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய அதிகாரமான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை உடைச்சி மற்றவர்களை நொறுக்கி மற்றவர்களை நாம என்ன ஒதுக்கி தள்ளிடக்கூடாது. வார்த்தைகளை நாம பேசும் பொழுது நாம என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், நாம் யாரு, நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய நிலைமை என்ன என்பதை உணர்ந்து நாம பேசுவதாக. மற்றவர்களை கட்டுகிறதாக இருக்கணுமே. அதிகாரம் எதற்கு? மற்றவர்களை கட்டுவதற்கு. மற்றவர்களை உடைக்கிறதுகள், உடைக்கிறதுக்கு ஏன் அதிகாரம் கேட்டு, உடைக்கிறதுக்கு ஏன் அதிகாரம் தேவையில்லை, கட்டுவதற்கு தான் அதிகாரம். சபையை கட்டுறதுக்கு அதிகாரம் தேவை, மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு அதிகாரம் தேவை. இப்படி செய்யாத, இது தவறு, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாது, இது பாவம், இதை விட்டு விலகு, நமக்கு அதிகாரம் இருக்கு அப்படி சொல்றதுக்கு. ஆனா நாம சரியான ஆவியோடு நாம பேசணும். பாருங்க, நாம என்ன பின்னணியில பேசுறோம், என்ன நோக்கத்தோட பேசுறோம் என்பதை மற்ற நபர் அறியாவிட்டாலும் அவர் அறிவாரு. நாம யார சார்பில் பேசுகிறோம், யார சார்பில் புத்தி சொல்லுகிறோம், ஆண்டவுடைய சார்பிலே சத்தியத்தின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு நாம் புத்தி சொல்றோம். நம்முடைய நோக்கம் என்ன, அவன் தவறி போயிடக்கூடாது, அவன் விழுந்து போயிடக்கூடாது, அவன் பிடியான பாதையில போயிடக்கூடாது, அவ பாவத்தில் விழுந்து. இந்த அடிப்படையில் நாம மற்றவர்களுக்கு புத்தி சொல்றோம். மற்றவங்க வாழ வேண்டும், வளர வேண்டும், அவருடைய தலைக்கு வேண்டும், அவன் தொடர்ந்து ஆண்டோட பணியை செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும். தேவனுக்கு இதன் அடிப்படையிலே நாம அவர்களுக்கு மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். சோ வார்த்தைகளை நாம யூஸ் பண்ணும் பொழுது கவர் வி ஹேவ் டு வெரி கேர்ஃபுல் மற்றவர்களோடு பேசும் பொழுது வார்த்தைகளை குறித்து நாம் கவனம். உலக அதிகாரம் உள்ளவர்கள் இப்படியும் பேசிட்டு போகலாம், கர்வத்தினால் கண்டபடி கதைச்சிட்டு போகலாம். நாம அவர் நமக்கு தந்த அதிகாரம், அதை நான் தவறாக பயன்படுத்துறேன். அவர் எனக்கு தந்த ஊழிய பொறுப்பு, இதனை நான் தன்னோடு நடந்தேன். ஆட்சிய கட்டப்படுவேன், மற்றவர்கள் பக்தி விடுத்தி அறிவன், இதற்காக நான் பொறுமையோடு எல்லாவற்றையும் சகிக்கிறவனாக இருக்கிறேன். ஊழியக்காரர் சண்டை பண்றவன இருக்க கூட அவர் தீமையை சகிக்கிறவன. பைபிள்ஸ் இந்த கருபரத்தை விட பிள்ளைகளை அவர் பேசிட்டே போன வேற அதெல்லோரும் கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சி, அதுவே ஆவிக்குரிய முதிர்ச்சி. பூரண புருஷராக நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் சத்தியங்கள் பூரண புருஷராக உதவியாக இருக்கட்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கட்டும். கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு நம்மை நடத்தி செல்லட்டும். அந்த கருவை நமக்கு கத்தர் தந்துருவார். பொருள் நிறத்தில் விடல் மிச்சத்தின தொடர பார்க்க கத்தர் தாமதி ஸ்தோத்திரம். நாம் யாவரத்தை தந்திருப்போம்.